தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது.
நமே விது சுரதன பிரபவங் நமஹாஷய அஹமாதேர் ஹி தேவானம் மகாஷி நாம் சர்வசஹ. தி டிரான்ஸ்லேஷன்
மீண்டும் மொழிபெயர்த்து, தேவர்களோ பெரும் முனிவர்களோ கூட என்னுடைய வைபவங்களை அறிய மாட்டார்கள். ஏனெனில் எல்லா விதங்களிலும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் முதலானவன் நானே.
Here is mentioned the demigods.
இங்கு தேவர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
They are personalities far greater than we can imagine.
நாம் கற்பனை செய்து பார்ப்பதை காட்டிலும் மிக உயர்நிலையில் இருப்பவர்கள் அந்த தேவர்கள்.
Their opulence, intelligence, power, and all such qualities are far greater than persons on this planet.
அவர்களுடைய ஐஸ்வர்யம், சக்தி, அறிவு நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை காட்டிலும் பல மடங்கு மிக மிக அதிக உயர்வுடைய நிலையில் இருப்பது.
They have mystic powers.
அதீத சக்திகளை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள்.
For the demigods, it's an ordinary thing that they can take different forms at their will and travel in space.
அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் எந்த உருவத்தை வேண்டுமானாலும் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகாயத்தில் எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்திற்கு பறந்து செல்லக்கூடிய என்ற நிலையெல்லாம் அவர்களுக்கு சர்வசாதாரணமான விஷயம்.
So they are in all ways superior to persons of this planet.
இந்த கிரகத்தில் இருப்பவர்களோட அவர்கள் எல்லா வகைகளும் மிக உயர்நிலையில் இருப்பவர்களே.
And many descriptions of prominent demigods are given in the Puranas, especially and in the Vedas also.
புராணங்களிலும் குறிப்பாக வேதங்களிலும் பிரதானமான தேவர்கள் பல பற்றிய விளக்கங்களை எல்லாம் நாம் காண முடிகிறது.
So that people on this planet, when they hear about this, they feel very respectful towards the demigods.
இப்படியாக இந்த கிரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் இத்தகைய தேவர்களை பற்றிய அந்த உயர் பிரதானங்களை கேட்ட மாத்திரத்திலேயே அவர்களின் மீது ஒரு மரியாதையை கொண்ட நிலை ஏற்படுகின்றது.
We may wonder if all the, as Lord Krishna states in Bhagavad Gita, Vedaischa Savaraham Eva Vedyaha, all the Vedas are meant for understanding me.
Bhagavad Gita-il Krishna-ai kooriyirupadhu pola anaitthu vedangalum ennai arivadharkaga yerpattavai endru.
We may wonder why there's so much description of the demigods in the Vedic literature.
இப்படி இருக்கையில் இவ்வளவு விளக்கங்கள், தேவ தேவர்களை பற்றிய விளக்கங்கள் வேதங்களில் நாம் காண்பதற்கு காரணம் என்ன என்று ஒருவர் வினவலாம்.
Well, here's one reason.
ஒரு காரணம்,
that after developing respect for the demigods, when we hear that they also worship Krishna, then we shall understand how much we have to respect Krishna.
தேவர்களின் நிலையை நாம் அறிந்து அவர்களுடைய உயர்நிலைகளை புரிந்து கொண்ட பின்னர் இத்தகைய உயர்நிலையில் இருக்கும் தேவர்களே கிருஷ்ணரை வழிபட்டுக் கொண்ட நிலைதான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கிருஷ்ணரை நாம் எவ்வளவு உயர்வானவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சூழல் ஏற்படும்.
இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணன்.
கிருஷ்ணரை புரிந்து கொள்ளுதல் என்பது மிக சிரமமான ஒரு விஷயம்.
தட் இஸ் ஸ்டேட்டட் பை லார்ட் கிருஷ்ணன் இன் திஸ் ஸ்லோகம்.
இந்த ஸ்லோகத்திலேயே கிருஷ்ணரே இதை பற்றி மிக தெளிவாக உரைத்திருக்கின்றார்.
When we understand that it's difficult even for the demigods to understand Krishna, then we can begin to understand how difficult it is to understand Krishna.
தேவர்களுக்கே அவரை புரிந்து கொள்வதும் மிக சிரமமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொண்ட மாத்திரத்தில் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது எவ்வளவு சிரமமானது என்ற அந்த சிரம நிலையை நாம் புரிந்து கொள்ளும் ஒரு முதற்கட்ட நிலைக்காவது வந்துவிடக்கூடும்.
The level of intelligence of the demigods is almost impossible for us to understand.
Deva devargalin and arivu nilayanadu nam ninaitthu paarpadai vida ninaitthu paarpadharku kooda apaarpatta oru alavil uyarnilai ulla arivu nilai kaanuvadiyathu.
But then if we understand that they even with such intelligence cannot begin to understand Krishna, then we can begin to understand how superlatively great is Krishna.
இப்பொழுது உயர்நிலை அறிவை படைத்திருக்கும் தேவதேவர்களே கிருஷ்ணரை புரிந்து கொள்வது மிகச் சிரமமான விஷயம். அந்த ஆரம்ப கட்ட நிலை கிருஷ்ணனை புரிந்து கொள்ளும் அந்த ஆரம்ப கட்ட நிலைக்கு வருவதே அவர்களுக்கு சிரமமான ஒரு நிலை என்பதை நாம் அறிந்து மாத்திரத்தில்
இப்பொழுது
உயர்நிலையில் இருப்பவர் கிருஷ்ணர் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு சூழல் ஏற்படுகிறது.
He has mentioned the demigods and the maharshis, the great rishis.
தேவர்களும் மகா ரிஷிகளும் கூட என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பதத்தில்.
These are residents of the higher planets. Beyond the planets which are of the demigods are the planets of the great Maharshis.
தேவ தேவர்களின் கிரகத்திற்கும் அப்பாற்பட்டுள்ள கிரகங்களில் வாசம் செய்து கொண்டிருப்பவர்கள் மகா ரிஷிகள்.
That Mahaloka, Tapaloka, Satyaloka, these are the planets.
Tapaloka, Satyaloka,
these are the planetary systems wherein the greatly, highly perfected persons, they stay and perform tapasya and meditate. Janaloka, this one.
Janaloka, Vela. மிக உயர் நிலையில் அந்த பக்குவப்பட்ட பூரணத்தன்மைக்கு அருகாமையில் உள்ள நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் தபஸ் செய்து கொண்டிருக்கும் உயர் நிலை கொண்ட மனிதர்கள் வாசம் செய்து கொண்டிருக்கும் கிரகங்கள்.
These are persons far above even the level of the demigods.
தேவ தேவர்களை விட மிக மிக உயர் நிலையில் இருப்பவர்கள் அவர்கள்.
The rishis or the maharshis, they are considered greater than the demigods.
ரிஷிகளும் மகாரிஷிகளும் தேவர்களை விட மிக உயர்நிலையில் இருப்பதாக கருதப்பட்டிருக்கும் நிலையில்.
Now the demigods are considered greater than us. Why?
தேவ தேவர்கள் நம்மை விட உயர்நிலையில் இருப்பவர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏன்?
They have more opportunities for sense enjoyment.
புலன் அந்த நுகர்ச்சியின் மீது இன்பம் காணும் தன்மையில் நம்மை விட மிக உயர்நிலையில் இருப்பவர்கள் அந்த உயர்கிரக வாசிகள் தேவ தேவர்கள்.
And the maharshis are considered greater than the demigods.
இந்த மகாரிஷிகள் தேவர்களை விடவும் உயர்நிலையாக இருப்பவர்களாக கருதப்படுகிறார்கள்.
Because even though by their punya they can enjoy like the demigods, they have to a large extent conquered their minds and senses and have no desire to enjoy in the same manner as the demigods.
மகாரிஷிகள் தேவர்களை விட உயர்நிலையில் இருப்பவர்களாக கருதப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், அவர்கள் செய்த புண்ணிய நிலைகளின் காரணமாக தேவர்களை போல் அந்த நுகர்ச்சியில் அந்த புலன் நுகர்ச்சியில் இன்பம் காண அவர்களாலும் முடியும் நிலை இருந்தும் கூட அவைகளையெல்லாம் தவிர்த்து தப நிலையில் தம் நிலையை மேற்கொண்டு நிலைநிறுத்தியிருப்பவர்கள் அவர்கள்.
So they're in a different category altogether above the demigods.
இல்லைனா அவர்கள் ஒரு இந்த தேவ தேவர்களிட உயர்நிலையில் உள்ள ஒரு தளத்தில் இருப்பவர்களாக இங்கு வர்ணிக்கப்படுகிறது.
They are on the verge of liberation from this material world.
ஜட தன்மையிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான அந்த இறுதி கட்டத்தில் இருப்பவர்களாக கருதப்படுகிறது.
But they also cannot understand Krishna.
அவர்களாலேயே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாத நிலை.
Why is that?
ஏன் அப்படி?
Well, that is stated by Lord Krishna in Bhagavad Gita.
Bhagavad Gita ilaye idarkundana vilakkathai Krishna koduthirukkar.
Previous this to this he stated to Arjuna that bhaktosi me sakha cheti rahasyam rahasyam hiyatat uttamam. I'm explaining this topmost mystery, Bhagavad Gita, to you, this raja vidya, this topmost of knowledge, because you are my devotee, my very intimate friend.
இந்த பகவத்கீதையில் அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் இதற்கு முன்னரே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த ராஜ ஞானத்தை, இந்த ரகசியத்தை நீ என்னுடைய நண்பரும் பக்தனும் ஆனதா அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று.
அதர்வைஸ் அர்ஜுன் ஷுட் பிகம் டிசப்பாயிண்டட்.
இல்லைன்னா ஒரு ஏமாற்றத்திற்கு உள்ளானவராக ஆகியிருப்பார் அர்ஜுனன்.
That, well, if such great personalities cannot understand you, Krishna, then how can I understand you, Krishna?
இவ்வளவு உயர்நிலையில் இருப்பவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், கிருஷ்ணா உன்னை நான் எப்படி புரிந்து கொண்டு விடுவேன் என்ற நிலை.
Because Arjuna is a person, he's a man of this world.
அர்ஜுனன் இந்த கிரகத்தில் வாழ்ந்து கொண்ட நிலையில் இருந்த ஒரு மனிதன்.
Apparently, it seems like that.
மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு அதுபோல் தெரியும், இந்த கிரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனை போல்.
He is praised as the son of Indra.
இந்திரனின் மகனாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறார் அவர்.
As he who fought with Lord Shiva.
சிவனுடன் போரிட்டவர் அவர் என்று விளக்கங்களை காண்கிறோம்.
And in this way he is lauded in human society.
இந்த மனித குலத்தில் ஒரு கடவுளாக இருக்கும் நிலை அர்ஜுனனுடையது.
But actually he is much greater than Indra and Shiva.
ஆனால் சிவனை விடவும் இந்திரனை விட கூட மிக உயர்நிலையில் இருப்பவனாக இருந்த நிலை.
Because he is an intimate associate of the Supreme Lord.
இதற்கு காரணம் மிக நெருங்கிய சகாவாக கிருஷ்ணரிடம் இந்த அர்ஜுனன் இருந்ததுதான்.
It is Indra's great fortune to be associated with Arjuna.
இந்திரனுக்கு மிகப்பெரிய அதிஷ்டம் அது அர்ஜுனனிடம் ஒரு சகவாசம் கொண்ட நிலை அவர் இருக்க.
And even though Lord Shiva is such a great devotee that from our perspective it appears Vaishnavanam yatha shambhu, he is the greatest Vaishnav.
வைஷ்ணவர்கள் எல்லாம் உயர்ந்த நிலையில் உச்ச நிலையில் இருப்பவர் சிவனே என்ற நிலை இருந்தும் கூட.
He has such a great responsibility to oversee all the most difficult fallen personalities in the universe.
அண்டத்திலுள்ள மிக வீழ்ச்சியடைந்த நபர்களின் மேன்மையெல்லாம் அவர்தான் கையாண்டாக வேண்டும் என்ற பொறுப்பான நிலை அவர்களிடம் இருந்தும் கூட.
He is intimately involved as service to Lord Vishnu in the creation, maintenance and destruction of the material cosmos.
இந்த அண்ட சராசரத்தில் உருவாக்கம் அந்த பராமரித்தல் அழிப்பு இந்த மூன்றிலும் பங்கு கொண்டிருப்பவராக இருந்தும் கூட.
But he can't lie on the bed with Krishna as Arjuna does.
அவராலும் கூட அர்ஜுனன் செய்தது போல கிருஷ்ணருடன் ஒரே படுக்கையில் படுத்திருக்க முடியாது.
And make somewhat insulting statements to him.
அவரையே ஒரு மரியாதை குறைவா பேசுற மாதிரி சில எந்த பேச்சையும் கிருஷ்ணரிடம் அவர் பேசியிருக்க முடியாது.
Hey Yadava, Arjuna said to Krishna.
அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சொல்கிறார், ஹே யாதவா என்று.
Hey, you're just a Yadava, we're Pandavas, we're better than you.
நீ யாதவன் தானே, நாங்கெல்லாம் பாண்டவர்கள், உன்னை விட நாங்கெல்லாம் வசதி.
So many people they consider the 11th chapter of Bhagavad Gita to be the best.
நிறைய பேர் 11th அத்தியாயம் பகவத்கீதையில் இருப்பதே சிறந்த அத்தியாயம் என்று கருதுபவர்கள் உண்டு.
Because the opulence of the Supreme Personality of Godhead is manifested.
ஏனென்றால் அந்த அத்தியாயத்தில் முழுமுதற் கடவுளின் பிரதாபங்கள் எல்லாம் அங்கு வெளிக்காட்டப்பட்டிருக்கின்றன.
But for Arjuna, this was the low point of the Bhagavad Gita.
ஆனா அர்ஜுனனுடைய நிலை இது பகவத்கீதையின் நிலையில் அதற்கு கொண்டிருக்கும் கருத்தில் கொடுத்துக் கொண்டிருக்கும் அவர் கழித்துக் கொண்டிருக்கும் கருத்தில் ஒரு தாழ்ந்த கருத்து கொண்டதாக அவர் கருதினார்.
Because his relationship with Krishna is one of intimate friendship.
ஏனென்றால் மிக நெருக்கமான ஒரு சகான ஃப்ரெண்ட்ஷிப் நிலை நட்பு நிலையில் இருப்பவர் அவர் கிருஷ்ணருடன்.
But when he saw the Vishwarupam, he thought, oh, Krishna is very great. His friendship became compromised by understanding Krishna's greatness. His mood of friendship became compromised by understanding Krishna's greatness, by having some understanding of Krishna's greatness.
கிருஷ்ணருடைய அந்த நட்பு மனப்பான்மையை நட்பு ரசத்தில் நாம் அவருடன் பழகிய நிலையில் நாம் அவரை இன்னும் புரிந்து கொள்வதற்கு சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கின்றன என்று அவர் கருதினார்.
So
நட்புறவு நிலையில் அவருடன் நட்புறவு நிலையில் அவருடன் பழகி கொண்டிருந்த நிலையில் அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்த்த நிலையில் அந்த நட்புறவு தன்மை மட்டுப்பட்டு விட்டது போல் அவர் எண்ணினார்.
So this is the conundrum. You don't know what that means. Conundrum means it's like a riddle. It's something very difficult to solve. That Krishna, he's speaking the Bhagavad Gita so that we can understand him.
Krishna Bhagavad Gita பேசுவதற்கான காரணமே அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான்.
But he states that even the great demigods and maharishis, they cannot understand.
Deva devargalum maharishigalum kuda ennai purindhu kolla mudiyadhu endru avare inge kurikkindrar.
They cannot understand him because they are trying to understand his greatness.
Yen avargalal adai avare purindhu kolla mudiyavillai endral avar evvalavu uyarndhavar endru kanithu paarkka muchchidhu kondirukkarargal avargal.
His opulence,
அவருடைய ஐஸ்வர்யங்களை.
But that's beyond the scope of our understanding.
நாம் புரிந்து கொள்வதற்கு விட மிக அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவையெல்லாம்.
we don't have the capacity to understand how great is Krishna.
Krishna எவ்வளவு உயர்நிலையில் இருப்பவர் என்பதை புரிந்து கொள்வதற்குண்டான தகுதி நம்மிடம் இருப்பதாக நிச்சயமாக தெரியவில்லை.
If we studied one atom for our whole lives by various scientific methods, we couldn't come to the end of studying it.
ஒரு அணுவை நாம் படித்து முழுமையாக அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் பலவிதமான விஞ்ஞான வழிமுறைகளை நாம் கையாண்டு அதை கற்றுக்கொண்டே இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளும் நிலையில் கூட நாம் இல்லை.
And there are unlimited atoms even within one within our body, what to speak of the whole universe.
அண்டத்தை என்ன நம் உடலை எடுத்துக்கொண்டாலே எண்ணற்ற அணுக்கள் இருந்து கொண்டிருக்கும் நிலை இருக்கிறது.
And it's all namatejamsa sambhavam. It's all brought into being by just a tiny spark of Krishna's greatness.
Krishna-rudaiya oru Krishna-rudaiya ajeeva shakthiyin oru poriyil ivai anaithum urugettirukkirana endru nilai.
So the attempt to understand Krishna's greatness is doomed from the beginning.
இப்படியாக ஆரம்ப கட்டத்திலிருந்தே அவர்கள் கிருஷ்ணரை புரிந்து கொண்டாக வேண்டும் என்ற நிலை அடிபட்டு போகின்றது.
We are too small to understand how great is Krishna.
கிருஷ்ணர் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை புரிந்து கொள்வதற்குண்டான நிலையில் நாம் மிகச் சிறியவர்களாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையை அறிய முடியாத அளவுக்கு சிறு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் காந்த நிலையில்.
But at the same time we should try to whatever extent we can understand how great is Krishna.
இருப்பினும் எவ்வளவு உயிரில் இருப்பவர் கிருஷ்ணர் என்பதை நாம் இருக்கும் நிலையில் இருந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்த வண்ணம் இருக்க வேண்டும்.
But on the other hand, Krishna himself is not so much concerned that we understand how great he is.
எவ்வளவு உயர்ந்தவர் அவர் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கும் நிலையில் அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை கிருஷ்ணர்.
It is a materialistic conception that we judge everyone in terms of how much money and power and beauty and opulence that they have.
எவ்வளவு செல்வம் அவர்களிடம் இருக்கிறது, எவ்வளவு அழகு இருக்கிறது, எவ்வளவு அறிவு இருக்கிறது, எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறது என்பதை அளந்து பார்க்கும் நிலை என்பது ஜடத்தன்மை ரீதியில் அந்த ஒரு அளவுகோலாக இருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
So we tend to take this mentality we tend to carry this mentality even when we attempt to come into spiritual life.
இதே நிலையில் ஜடரீதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அளவுகோலாக எதையும் அளந்து விட வேண்டும் என்ற நிலையில் அந்த ஆன்மீக வாழ்க்கையில் நாம் அடியெடுத்து வைக்கும் போதும் அதே அளவுகளை கொண்டு அனைத்தும் அளந்து விடலாம் என்ற நிலையை நினைத்துக் கொண்டிருக்கிறோம்.
Let's see, this sadhu has so many followers, must be good.
இந்த சாதுக்கு பின்தொடர்ந்து இவ்வளவு சிஷ்யர்கள் செல்கிறார்களே இவர் மிகப்பெரிய மனிதராகத்தான் இருந்தாக வேண்டும்.
Because we don't understand how to judge the quality, therefore we think quantity is most important.
குணரீதியாக எப்படி அளந்து பார்ப்பது என்பதை புரிந்து கொள்ளாத நிலையில் பெரிய கூட்டமாக இருக்கு அளவு பெருசா இருக்கிற நிலையில இது பெரிய விஷயமா தான் இருக்கணும்னு நம்ம நினைச்ச மாத்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்.
When we hear that Lord Ram worshipped Lord Shiva, we think then Shiva must be superior.
சிவனை ராமன் வணங்கினார் என்று கேள்விப்பட்டவுடன் அப்படின்னா ராமர் விட சிவன் வந்து உயர்ந்தவர் தானே என்று நினைத்துக் கொள்கிறோம்.
Because we don't understand the concept of bhakti by which the Supreme Lord, who is worshipable by everyone, he also likes to worship his devotees.
அனைவரும் வழிபாட்டுக்கும் உரிய அந்த நிலையில் உள்ள அந்த கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களையும் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை புரியாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.
When we hear that Krishna is dancing with so many gopis, we think, oh, he is not as moral as Ram.
பல கோபியர்களுடன் கிருஷ்ணர் நடனமாடுகிறார் என்பதை நாம் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ராமரை போன்ற ஒரு நீதிமானாக அவர் இல்லை கிருஷ்ணர் என்று நாம் நினைக்கிறோம்.
We try to bring our materialistic intelligence to understand he who is beyond materialistic intelligence.
ஜடரீதியான அறிவுக்குள் அடங்கியிருக்கும் நாம் ஜனநீதிக்கு அப்பாற்பட்டிருக்கும் அவரை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்.
When we hear of Chaitanya Mahaprabhu, we think, oh, a great devotee, but we cannot understand how he is Krishna.
Chaitanya Mahaprabhu பற்றி நாம் கேள்விப்படும்போது மிகப்பெரிய பக்தர் அவர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அவர் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்வதில் நமக்கு சிரமம் இருக்கிறது.
When we hear,
புரிந்து கொள்ள முடியாத நிலை.
We cannot believe that he is the Supreme Lord.
அவர்தான் முழுமுதல் கடவுள் என்பதை நம்ப முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம்.
Because the Supreme Lord is most opulent.
என்ன முழுமுதல் கடவுளானவர் மிகச்சிறந்த உயர்ந்த ஐஸ்வர்யங்களை கொண்டவராக இருக்க வேண்டும் அல்லவா?
But Chaitanya Mahaprabhu is a sannyasi with just a kamandalu.
Chaitanya Mahaprabhu ஒரு சன்னியாசி, கையில் கமண்டலத்துடன் இருந்து கொண்டிருந்தவர்.
Doesn't even have a stick. His stick got broken.
ஒரு குச்சி கூட இல்லை.
So he's saying, well, how can this be God? He should be Vaikunthanath. So this kind of intelligence that we try to measure, see how big he is, this is not sufficient to understand the Supreme Lord.
எவ்வளவு பெரியவராக அவர் இருக்கிறார் என்று அளந்து பார்க்கும் முயற்சியில் ஈடுபடும் அந்த அறிவு போதவே போதாது கடவுளை நாம் புரிந்து கொள்வதற்கு.
In Mayapur, at the Mayapur Chandradaya Mandir, there are very big deities of Radha, Madhava, and the Panchatattva, and the eight principal gopis.
Mayapur, Panchatattvam, Radha, Madhava, and the eight Pradhava, and the Gopis, there are many big deities.
In South India also there are so many big deities.
சென்னையில் கூட மிகப்பெரிய அந்த அச்சகவிகரங்கள் இருப்பதை நாம் காண்கிறோம்.
So people are very impressed when they see these big deities.
மிகப்பெரிய அச்சகவிகரங்களை கண்ட மாத்திரத்தில் அவர்கள்லாம் ஒரு நல்ல அபிப்பிராயத்துக்கு உள்ளாகிறார்கள் பொதுவாக மக்கள்.
Previous to the big deities being installed, there were small deities of Radha, Madhava and the Panchatattva.
ராத மாதவ பஞ்சதத்துவ இது வந்து சின்ன அச்சவிகரங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது. பெருசா வந்து அங்க பிரதிஷ்டப்பட்டதுக்கு முன்னாடி.
Who are not any less than the big deities. They are the Supreme Lord also.
அவர்களும் அந்த சின்ன ரூபத்தில் இருந்த அச்சவிகரங்களும் முழுமுதல் கடவுளே. பெரியவர பெரிய அச்சவிகரங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த இருந்தவர்களும் முழுமுதல் கடவுளே.
But people think big deities are very important.
பெரிய அச்சவிகரங்கள் இருந்தால் அது இன்னும் ரொம்ப முக்கியமானது என்று மக்கள் பொதுவாக நினைப்பதுண்டு.
People will they'll go such a long way for darshan of Balaji or Srinivas at Tirupati, and there are so many Vishnu Perumal coils in their own vicinity which they don't go to.
திருப்பதிக்கு பெருமாள் தரிசனம் பண்ணி ரொம்ப தூரம் போறவங்க இருப்பாங்க.
It's the same Vishnu, Bhagavan.
But
they're thinking that one is very important. I should go there.
அங்கிருக்கிறவர் தான் மிக முக்கியமானவர், அங்குதான் நாம செல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
It's a material judgment.
இது ஒரு ஜடரீதியான தன்மை.
That is some kind, anyway, that's some kind of beginning.
இது ஒரு ஒரு ஆரம்ப நிலை தொடக்கம் தான்.
Somehow or other, if we have some kind of faith in Vishnu, then we can begin our bhakti.
எப்படியாகிலும் ஏதோ விதத்தில் விஷ்ணுவின் மீது நம்முடைய பக்தி தொடங்க நாம் அந்த இதை வளரலாம்.
But Krishna spoke Bhagavad Gita to Arjuna to give him that kind of faith by which he could go beyond the materialistic conception.
ஜனரீதியான கண்ணோட்டத்திற்கு அப்பாற்பட்டவராக அவர் செல்ல வேண்டும் என்ற நிலையில் தான் அர்ஜுனனுக்கு கீதையில் கிருஷ்ணர் அந்த போதனைகளை எல்லாம் செய்தார்.
Of course Arjuna is already beyond that materialistic conception, but as a drama he took the role of a bewildered soul to benefit us so that we could in future hear Bhagavad Gita.
ஜனரீதியான கண்ணோட்டத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவராக அர்ஜுனன் இருந்தும் கூட ஒரு நாரணம் அங்கு நடத்தப்பட்டு நாம் எல்லோரும் ஆதாயத்திற்கு உள்ளாக வேண்டும் என்ற நிலையில் அந்த போதனைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது.
Arjuna was bewildered.
Arjuna ஒரு மயக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்.
Krishna could have told him, well, just go to the temple and say a prayer.
Krishna சொல்லிருக்கலாம் பொதுவா
But he didn't. He explained transcendental knowledge to him. By which he could understand what is the relationship of the jiva to Bhagavan.
ஜீவனுக்கும் பகவானுக்கும் உள்ள அந்த உறவு முறை என்ன என்பதை அதன் மூலமாக அவர் புரிந்து கொள்ள முடியும் என்பதால்
The jiva is always subordinate and Bhagavan is always predominant.
பகவான் எப்பொழுதும் உயர்நிலையில் உள்ள பிரதானமானவர் என்றும் ஜீவன் அவருக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் உள்ளவர் என்றும்
The jiva's duty is always to serve Bhagavan and Bhagavan gives shelter to such surrendered jivas.
எப்பொழுதும் ஜீவனுடைய கடமையானது பகவானுக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கும் நிலைதான் பகவான் அவருக்கு தஞ்சம் கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்படியாக சேவகம் செய்து கொண்டிருக்கும் ஜீவர்களுக்கு
So, this acceptance of one's position as a subordinate, the jiva in the conditioned state will begin to accept that position when he understands that how great is the Supreme Lord.
அவருக்கு கட்டுப்பட்டுள்ள நிலையில் நாம் இருப்பவர்தான் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்த நிலையில் ஒரு ஜீவன் எவ்வளவு உயர்நிலையில் இருப்பவர் பகவான் என்பதை புரிந்து கொள்ள தொடங்குகிறான்
But he doesn't know that the real greatness of the Supreme Lord doesn't lie in his controlling power but in his loving
கட்டுப்படுத்தும் அந்த சக்தியில் அந்த உறவு முறை இல்லை என்றும் நாம் காட்டும் அந்த அன்பு பரிமாற்றத்தில் தான் அவரிடம் உள்ள உறவு முறை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள தவறுகிறான்
He has the ability to control everything, but that he voluntarily comes under the control of the love of his devotees, this is his greatest glory.
அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நிலை அவனிடம் இருந்தும் கூட பக்தனின் அன்புக்கு கட்டுப்படும் தன்மையை தன்னைத்தானே எடுத்து வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார் என்னும் அந்த அற்புதமான நிலை அவரிடம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்
So Krishna says that I cannot be understood, my greatness cannot be understood.
என்னுடைய பிரதாபங்கள் உயர்நிலை யாராலும் புரிந்து கொள்ள முடியக்கூடிய விஷயம் அல்ல என்று தெளிவுபடுத்துகிறார் கிருஷ்ணர்
We need to understand how great is Krishna.
எவ்வளவு உயர்நிலையில் இருப்பவர் கிருஷ்ணர் என்பதை நாம் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும்
At least to some extent,
ஓரளவிற்காவது
we cannot fully understand.
முழுமையாக நம்மால் புரிந்து கொண்டு விட முடியாது
But at the same time, we should understand that Krishna himself is not so much concerned that we understand his greatness as that we understand his love and enter into a loving relationship with him.
அதே நேரத்தில் அவர் எவ்வளவு உயர் நிலையில் இருப்பவர் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை பார்ப்பதை விட எவ்வளவு அன்பு பரிமாற்றத்தில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த உறவு பரிமாற்றத்தில் என்பதில் தான் நாட்டம் கொண்டவராக இருக்கிறார் கிருஷ்ணர்
So this is the basis of what we might call ordinary Vaishnavism.
சாதாரண நிலையில் உள்ள வைஷ்ணவ
Vaishnavism is never ordinary, it is always extraordinary.
வைஷ்ணவ நிலை என்பது எப்பொழுதும் சாதாரண தன்மையில் அடங்கிவிடாது அசாதாரணமான நிலையே அது
Because Vishnu is never ordinary.
ஏனென்றால் விஷ்ணு எப்பொழுதும் சாதாரணமானவர் அல்ல
But when I say ordinary Vaishnavism, we were referring to devotees, they take great pleasure in hearing how great is the Supreme Lord and how he reciprocates in love with his devotees.
சாதாரண வைஷ்ணவிசம் என்று நாம் சொல்லக்கூடிய பக்தர்கள்
வைஷ்ணவிசம் how do you say that?
சாதாரண வைஷ்ணவம் என்று சொல்லக்கூடிய நிலை என்பது நாம் எவ்வளவு உயர்நிலையில் இருப்பவர் பகவான் என்பதை புரிந்து கொள்ள அவருடைய பிரதாபங்களை எல்லாம் கேட்ட மாத்திரத்தில் இருக்கும் நிலையில் அவரிடம் அன்பு பரிமாற்றத்தின் நிலையில் புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கும் நிலை
How he showed his greatness to Bali Maharaj. By taking one step which covered one half of the universe, another step which covered the next half of the universe, and then he was fully satisfied to put the third step on the head of Bali Maharaj. That this head of yours, which is tiny in comparison to the universe, is more valuable to me than the whole universe, because you are my surrendered devotee. I've taken the whole universe away from you, and you may think that you're the loser, but now I'm giving myself to you, so you actually have the whole universe plus me. How Bhagavan Nrisimhadev came to protect his devotee Prahlad. To protect the word of his devotee, because Prahlad said, yes, he's in this pillar, so he had to be in the pillar. He was so angry that the demigods could not pacify him. Even after killing Hiranyakashipu. Because the demigods, they were not fully surrendered as Prahlad was. They also had a bit of the Hiranyakashipu mood in them themselves. We shall enjoy the universe. That they were very happy that Hiranyakashipu is now killed, so that he took over our throne and we can take it back and go on enjoying life as previously. But Nrisimhadev, in front of all the demigods, asked Prahlad Maharaj, what do you want from me? So Indra might have got afraid that, oh no, what if he asked for my position? Because that's what anyone else would do. Then we'll be back to square one. We got rid of Hiranyakashipu, but then Prahlad's on the throne, and we can't get rid of him because he's so dear to the Lord. Then what are we going to do? Indra's worried. But Prahlad chastised Nrisimhadev, why are you offering me all these things? I just want to serve you, that's all. If you really want to live up to your name, Varadar Shabha, Varadaraja, the best giver of benedictions, then you please remove all material desires from my heart. Anyone who prays like that means they actually don't have any material desires in their heart. So like this, we can see all the leelas of the Lord. How wonderful is his love for his devotees.
Bhaktarinam அவர் பகவான் தெரிந்திருக்கும் ஒவ்வொரு லீலையின் மூலமாகவும் நாம் அறியலாம்.
We take great pleasure in hearing how the Vaikuntha Nath, he quickly came rushing from Vaikuntha to deliver his devotee who is in the form of an elephant.
யானை ரூபத்தில் உள்ள அவருடைய பக்தனை காப்பதற்காக எவ்வளவு வேகமாக வைகுண்டநாதர் வைகுண்டத்திலிருந்து வந்தார் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
That he's there in Vaikuntha and everyone's worshipping him and everything's very nice, but oh, I have to run, no time.
அங்க எல்லாரும் வழிபட்டுக்கிறாங்க, அவரை தியாகம் செஞ்சுக்கிட்டு வைகுண்டத்தில் இவர் நினைக்கிறார் பகவான் அவரி ஆகணும், எனக்கு இப்ப நேரம் இல்லாங்க போய் சேர்ந்தாகணும்.
Personally came.
நேரடியாக அவரே வந்தார்.
He could have just said, hey, Shiva, Brahma, could you do something about that crocodile down there?
சிவனியோ பிரம்மனியோ ஏன்பா அந்த முதலுக்கு ஏதாவது செஞ்சு இது பண்ணிட்டு முடிச்சிரு அந்த வேலையேன்னு சொல்லி அவங்க அவர் ஒப்படைச்சிருக்கலாம்.
But no, he personally came because his devotee is calling him.
அவருடைய பக்தர் அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை கேட்ட மாத்திரத்தில் நேரடியாக அவரே வந்தார்.
So in ordinary Vaishnavism, these narrations are wonderful.
இந்த சாதாரண வைஷ்ணவிசம் வைணவம் என்று சொல்றதில் இதெல்லாம் அற்புதமான விஷயங்களாக நாம் கதை கொடுத்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம்.
But Chaitanya Mahaprabhu has directed us to a level of Vaishnavism even beyond this.
அந்த நிலைகளுக்கெல்லாம் மேம்பட்ட நிலைக்கு நம்மை கொண்டு சென்று சேர்த்திருக்கிறார்.
In what we may call ordinary Vaishnavism, the devotees, they take great pleasure in seeing how wonderful is the love of the Lord, that he is so great but he makes himself available to his devotees.
சாதாரண வைணவத்தில் எவ்வளவு அற்புதமானவர் அவர், தன்னுடைய பக்தர்களுக்கும் அவர் வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடிய நிலையில், அவர் எவ்வளவு உயிர்நிலையில் இருந்தும் கூட அந்த பக்தர்களுக்காக செய்யும் நிலையில் அவர் தன்னை வைத்திருக்கிறாரு என்பதை கேட்டு தெரிவித்திருக்கிறோம்.
But Chaitanya Mahaprabhu gives us entrance into Vrindavan.
Chaitanya Mahaprabhu Vrindavanathirkulleye namme alaithu seigirar.
Where the devotees, they simply love Krishna and they don't even know that he's very great. They just love him. They don't even know why.
Angulla bhaktargal anbai chelithiyavanam irukkirargal Krishnaridam. Aanal avargalukku evlo uyirndavar Krishna endru
They're so much in love with him that they don't stop to think why, or they don't have any philosophical reasoning for it.
தத்துவ ரீதியான காரணங்கள் இந்த அன்பு பரிமாற்றத்திற்கு நாம் காட்டும் இந்த அன்புக்கு ஏதாவது இருக்கிறதா என்று ஆராயும் நிலையில் கூட அவர்கள் இல்லை.
So this is a very natural love.
மிக இயற்கையான ஒரு நிலை இது, இயற்கையான அன்பு பரிமாற்றம்.
Just like the mother doesn't think why she loves her child.
குழந்தைக்கு, தாய்க்கு எப்படி தன்னுடைய செய்யின் மீது ஏன் அன்பு காட்டுகிறோம் என்று தெரியாமல் இருக்கிறது, அதுபோல்
Even to ask her why would seem like a stupid question.
ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுப்பினா கூட ஒரு முட்டாள்தனமான கேள்வியாக ஆகிவிடும் அது.
Of course, in this material world, even the love between mother and child, that cannot be fully pure.
தாய்க்கும் சேய்க்கும் உள்ள அந்த அன்பு நிலை கூட இந்த ஜடத்தில், ஜட உலகத்தில், அதாவது பூரணமான தூய்மை கொண்டதாக சொல்லப்படுவதற்கு இல்லை.
But the love of the Vrajvasis for Krishna, that is spotless.
ஆனால் பிரஜவாசிகள் கிருஷ்ணனிடம் என்று கொண்டிருந்த அன்பு இருக்கிறது, அது அப்பொழுக்கட்டதாக இருக்கிறது.
So what is hinted at in the narration of the different avatars is fully manifest in Vraja Bhakti, the love of the devotees of Vrindavan.
Vraja Bhakti and the bhaktargal bhagavanin kuda konda and the anbil miga anaitthu avadharangalin and the velikattugal and the
avadharala konja konja bhagavan endha velikattnara mulumaya
அனைத்து அவதாரங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய அந்த பகவானுடைய பிரதாபங்களை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கு. அந்த பிரஜவாசிகள் கொண்ட அந்த அந்த பரிமாற்றத்தில் முழுமையான அந்த பிரதாபங்கள் வெளிக்காட்டப்படுகின்றது.
This cannot be understood.
இதை நாம் புரிந்து கொண்டு விட முடியாது
by any method except that of following in the footsteps of the great devotees of Vrindavan.
விருந்தாவனத்தின் உயர்நிலை பக்தர்கள் சென்ற வழியில் நாமும் சென்று அதை பயிற்சி செய்வதை விட வேறு எந்த வழியிலும் அந்த நிலைகளை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு விட முடியாது.
Even to come to that platform, that requires great good fortune.
அந்த தளத்திற்கு வருவது என்பது கூட மிகப்பெரிய அதிர்ஷ்டவசத் தன்மையாகவே கருதப்படுகிறது.
It is not possible even by many thousands of years of yoga practice or becoming a great scientist or a Vedic scholar.
ஒரு வேத பண்டிதனாகவோ மிகப்பெரிய விஞ்ஞானியாகவோ அல்லது பல்லாயிரம் வருடங்கள் தவம் செய்திருந்த ஒரு தவநிலையினாலேயே இதை பெற்றுவிடக்கூடிய விஷயம் அல்ல.
If one has the good fortune to come in contact with the followers of Chaitanya Mahaprabhu, then he can begin to enter into these mysteries.
Chaitanya Mahaprabhu valiyil sendru kondirukkum yerunamavadu oru pragu varuvarku yerpattu vittadendral inda arputha ragashyangalil ellam avar nilandu vida mudiyum.
This chanting of Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna,
Hare Hare,
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. At one level, we can say it's very easy and it's available to all.
ஒரு வழியில இது மிக சுலபமானது, அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது என்பதையும் நாம் சொல்லலாம்.
Not everyone can chant the Vedic mantras.
எல்லாராலையும் இந்த வேத மந்திரத்தை சொல்லி பாராயணம் செய்ய முடியாது.
But everyone can chant Hare Krishna, it's very easy.
எல்லோராலும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்ய முடியும், மிக சுலபமானது.
But on another level, it takes us even beyond the platform of the chanters of the Vedic mantras.
இன்னொரு தளத்திலிருந்து நீங்க கண்ணோட்டத்தில் நீங்க இதை பார்த்தீங்கன்னா, இந்த வேத மந்திரங்களை சொல்றதை விட இந்த மந்திரம் செய்வதனால் மிக உயர்நிலையான தளத்திற்கு நம்ம இட்டுச் செல்வதற்குண்டான சிலை ஏற்படுகிறது.
To the level of love of Krishna, in which the devotee loves Krishna so much that he doesn't even consider his greatness, he just loves Krishna.
கிருஷ்ணர் எவ்வளவு உயர்ந்தவர்ங்கிற சிந்தனை கூட அவன் உள்ளாக்கிறதில்லை. வெறுமனே அந்த அன்பு பரிமாற்றத்தில் லயமானவனாக அந்த பக்தன் இருந்து கொண்டிருக்கிறான்.
Now this is not something which is very easily achieved.
அவ்வளவு சுலபமாக இதை நான் அந்த நிலையை அடைந்துவிட ஒரு நிலை அல்ல.
It's one has to give up all material desires.
உலக ஆசைகளை முழுமையாகவே அவன் உதிக்கவனாக இருப்பவனாக இருக்க வேண்டும்.
Chaitanya Mahaprabhu says, just chant Hare Krishna and you will get all perfection.
வெறுமனே நீ ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் ஜபம் செய், அனைத்து பூர்ணத்து நிலையும் நீ அடைவாய் என்று சேத்தன மகாபிரபு சொல்லி.
There's just one condition, we have to give up all material desires.
ஒரே ஒரு கண்டிஷன் தான் அங்கே என்னன்னா, அந்த உலக ஆசைகளிலெல்லாம் நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும்.
But that condition, that seems almost impossible, because even great demigods and maharshis, they may find it difficult to give up material desires.
தேவ தேவர்களுக்கே இந்த உலக ஆசைகளிலிருந்து விடுபட்டு போறது மிக சிரமமான விஷயங்கள் நிலையில, இது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான், உலக ஆசைகளிலிருந்து நாம் விடுபடுகிறது.
But by the power of mercy of the holy name, we can also give up material desires and then become qualified to actually chant the holy name.
இந்த சக்தி, மகாமந்திரத்தில் உள்ள சக்தியும் கருணையும் நம்மையும் அந்த உலக ஆசைகளிலிருந்து விடுபட செய்யும். நாம் அந்த பூரண, அதாவது சுத்தமான பரிசுத்த நிலையில் அந்த மகாமந்திரத்தை ஜபத்தை செய்யக்கூடிய நிலைக்கு, தளத்திற்கு நாம் வந்தடைய முடியும்.
And this is the great mercy of Chaitanya Mahaprabhu.
Chaitanya Mahaprabhu avargaludaiya miga uyarndha kaaranamatra karuna idu.
He is the supreme personality of Godhead.
Avar mulamudar kadavul.
Appearing as a sannyasi.
Sannyasiyaga thondrugar. Avar.
Even though he is Vaikuntha Nath.
Vaikuntha Nathanavar.
But he takes the role of a sannyasi.
ஒரு வைகுண்ட நாதனாக இருந்தும் கூட சன்னியாசியாக இங்கு அந்த பாத்திரத்தை எடுத்தவர்.
To show the people of the world that there is nothing to enjoy in this world, but we should give up all prospects of material enjoyment and simply dedicate our existence to loving Krishna.
இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கென்று ஒன்றும் இல்லை, இங்கு உள்ள அந்த அனுபவிக்கும் தன்மை நிலைகளை எல்லாம் நாம் நம்மிடமிருந்து வெளியேற்றி கிருஷ்ணனிடம் அன்பு பரிமாற்றம் செய்யும் நிலையில் நம்மை திரைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை காட்டுவதற்காக அந்த நிலையில் அவர் வந்தார்.
So we may ask, well, what's this verse in Bhagavad Gita got to do with Chaitanya Mahaprabhu? The answer is everything. Every verse in Bhagavad Gita is meant for understanding the teachings of Chaitanya Mahaprabhu. And in fact, without the mercy of Chaitanya Mahaprabhu, we can't properly understand even one syllable in Bhagavad Gita. Chaitanya Mahaprabhu's teachings begin at the conclusion of Bhagavad Gita. Krishna concludes his teaching in Bhagavad Gita by saying, Savadhaman parityaja mamekam sharanam vraja. Abandon all varieties of religion and just surrender to me. Chaitanya Mahaprabhu's teachings begin actually just a bit above this, because he said this is not up to the proper standard. He accepted the next level, that we should, giving up all endeavors to understand Krishna through our tiny brains, we should simply hear about him from self-realized souls and dedicate our lives in this way. This, you surrender to me, then I'll give you shelter. This is some kind of bargain that Krishna is offering. That I'll do, you do this and I'll do this. So that may appeal to persons who are still thinking, what can I get from him? But Chaitanya Mahaprabhu's teachings are on the platform of pure love, when we only think, how can I give myself more and more to Krishna without getting anything from him? So Chaitanya Mahaprabhu taught that even for a Vaishnava to desire mukti, that is also not the topmost level.
You
may think, well, I will get mukti and I will go to Vaikuntha and I will serve the Lord. But Chaitanya Mahaprabhu teaches that we shall not demand that, that we shall serve and he shall dispense our reward as he sees fit. So this is how Krishna wants to be understood. He doesn't so much want to be understood as Vaikunthanatha. He wants to be understood as Partha Sarathi, the servant of his devotee. As Nanda Nandana, he who is carrying the shoes of Nanda Maharaj on his head. As Gopi Janna Vallabha, who is chastised by the gopis.
Gopi Janna Vallabha naga.
This is beyond the imagination of the great demigods and maharshis who are offering prayers to him.
தேவதேவர்களும் அந்த மகா ரிஷிகளும் பிரார்த்தனைகளை அவர்பால் பகவானின் பால் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு இதையெல்லாம் புரிந்து கொள்வது மிகச் சிரமமான விஷயம்.
So let us all chant Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
இப்படியாக இந்த மகாமகர் ஜபத்தை நாம் அனைவரும் செய்வோமாக.
Hare Krishna. Is there any question about this?
கேள்வி கேள்வி சார்ந்து ஏதாவது இருக்கிறதா?
You want to say it in the mic?
Is it necessary for devotees who are coming to Chaitanya Mahaprabhu's line to first get this knowledge of opulence of the Lord to start practicing bhakti? Because we heard that, you know, there's sadhana bhakti and raganunga bhakti, but we heard theoretically the drunken practice from raganunga itself.
சைத்தன்ய மகாப்பிரபு அவர்களின் வழிமுறைகளில் வந்து கொண்டிருப்பவர்களுக்கு பகவானின் அந்த பிரதாபங்களை எல்லாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டிய நிலை அவசியமா? தொடக்கத்திலிருந்து அதை புரிந்து கொண்டு அதன் பின்னர் அந்த வழியில் செல்ல வேண்டும் என்ற நிலை அவசியமா என்பது கேள்வி.
If one's feelings for Krishna are immediately awakened, then there's no need to understand or to go through that understanding of the Lord's opulence.
ஒருவருக்கு அந்த பகவானின் உணர்வுகள் தன்னிச்சையாகவே விழிப்படைந்த நிலையில் ஒருவர் தன்னை வைத்துக் கொண்டு அடைய முடியும் என்றால் அந்த நிலையை, அப்ப இந்த பிரதாபங்களை எல்லாம் அவருடைய புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த நிலையில போயாகணும் அவசியம் இல்லை.
But where is that person?
ஆனா அப்படிப்பட்ட நபர் எங்க இருக்கிறார்? தன்னிச்சையாக அந்த உணர்வுகள் எல்லாம் அவர்தான் இருக்கும். கிருஷ்ணரின் பால் நமக்கு இருக்கும் அந்த உறவு முறையை ஸ்தாபிதம் செய்யக்கூடிய உணர்வு இருக்கும் நபர் எங்க இருக்கிறார்?
Where is that person who simply upon hearing about Krishna becomes so much attracted that their rag or their attachment for the material world becomes diminished? Where is that person who simply upon hearing about Krishna become so much attached to Krishna that they forget all their material attachments?
கிருஷ்ணருடைய பிரதாபங்கள் காதால கேட்ட மாத்திரத்திலேயே உலக ஆசைகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு கிருஷ்ணரின் மீது அந்த பற்றுதலை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சக்தி அந்த கொண்ட நபர் யார் இருக்கிறார்கள்?
And even if one is so much advanced, then following the example of Chaitanya Mahaprabhu, we should understand there's an internal aspect to Vaishnavism and an external aspect.
Vaishnavatile utpuramaga irukkira korpaadugal velipuramaga irukkira korpaadugal indha irandu nilai irukkirathu endriyum ippadipatta uyirnilaiyil oruvar iruppaaraanalum kuda adai purindukolla vendiyathu avashyamagirathu.
That in preaching Krishna consciousness, then Chaitanya Mahaprabhu is also quoting Bhagavad Gita, aparayam etastvanyam, for instance.
சைத்தன்ய மகாபிரபுவின் போதனையிலும் கூட பகவத்கீதையை அவர் அந்த கோடிட்டு காட்டிய வண்ணம் தானே இருக்கிறார்.
And even the we find among the gopis of Vrindavan, they are also discussing different leelas of the Lord, Ram leela, Vamana leela.
Vrindavana gopirudaiya kuda Rama leela, Vamana leela endra anaithaiyum avargal alavalavi vannam thaan irukkirargal avargalodan.
Which enriches their appreciation of Krishna.
Adhu vandu andha bhagavane avargal ella aaradhikkira thanmai kondadhaga thaan irukkirathu.
So we should know what is our goal and proceed along the path, given by our acharyas for attaining that goal.
ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்திருக்கும் வழிமுறையை நம்முடைய இலக்கு எது என்பதை அறிந்து புரிந்து கொண்டிருக்கிற மாத்திரத்தில் ஆச்சாரியர் வழிமுறையில் நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டியது மிக அவசியம்.
Distributing Srila Prabhupada's books is for those who are cultivating that mood of selflessness in doing so, that can be understood to be raga anuga bhakti.
Raga anuga bhakti endru endra vidamana seerada nokam illama ila prabhupadavin puthagathai naam niyogam cheyum nilaiyil namme eedupaduthirome adhaan.
Srila Bhaktisiddhanta Sarasvati Thakur, he gave the logo of the Gauriya Math. On one side is rag and the other side is vidhi. One side is rag, which means pure attachment for the Lord, which leads to Golok Vrindavan. The other side is vidhi, which is following the rules and regulations, pancharatric system, which leads to Vaikuntha.
அந்த சட்டத்திட்ட நீதிகளை நாம் கடைபிடித்து வாழ்வதற்குண்டான நிலையமாக இரண்டும் கொண்டதாகத்தான் அந்த சின்னத்தை அவர் நமக்கு சரஸ்வதி மகராஜ் அவர்கள்.
So on the side of vidhi and pancharatra there's Lakshmi Narayan and puja paraphernalia.
லக்ஷ்மி நாராயணன் பூஜை உபகரணங்கள் இவையெல்லாம் அங்கு காட்டப்பட்டிருக்கின்றன ஒரு பக்கத்தில்.
On the side of rag There's Bhagavat Shastra, there's the Bhagavat Marga, Kartal, Mridanga and Printing Press.
Kartal, Mridanga, Press, Achyukkudam. This is what I'm saying.
It's getting a little beyond the scope of this class. Srimad Bhagavad Gita ki jai. Jai. Srila Prabhupada ki jai. Jai. Hare Krishna.
Kalyan Bhakti Kashmaraj ki jai. Jai.